إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمداً عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. جني تكريا الله من ريان عليه أن بكريا سهود عليه فاسد تكريا تايم عليه سهود عليه. ஒரு இஸ்லாமிய அழைப்பு பணி மையத்தில் ஒரு நல்ல தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது, நான் மட்டும் மகிழ்ச்சி அடைந்தேன். நீங்க மகிழ்ச்சி இல்லாம காவலையா சோர்ந்து போய் இருந்த பிரயோஜனமா? எல்லாரும் மகிழ்ச்சி தானே? அது ரொம்ப மகிழ்ச்சியோட வந்திருப்பீங்க. என்ன தலைப்பு? என்ன என்ன தலைப்பு? பிளீசன்ட் ஃபேமிலி லைஃப், இனிமையான இல்லம். சொல்லுங்க பார்க்கலாம், இனிமையான இல்லம். சொல்லும் போதே இனிக்கணும். அல்வான்னு சொல்லி கொடுக்குறாங்க, கசத்துச்சுன்னா பிரயோஜனமா? என்னடா அல்வான்னு சொல்ல ஒரே கசக்குத? சீனி போடுறதுல உப்பத்துக்கு போட்டுக்கிறா, அல்லது எதுக்கு வேப்பெண்ணை ஊற்றி அல்வா வைக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இனிமையான இல்லறம். அப்ப அந்த தலைப்புக்கு நம்ம பயன் கேட்க வரும்போது ரொம்ப இனிப்பா வரும், சுகமா சந்தோஷமா வரும். என்ன அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும் நமது மார்க்கம் ஒன்றில்தான் மிக தெளிவான மிக சரியான தீர்வு இருக்கு. இது எல்லாரும் நம்புறீங்களா? நமது மார்க்கம் ஒன்றில் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மிக தெளிவான மிகச் சரியான தீர்வு, மிக பொருத்தமான தீர்வு. சரி, கவலையாக உள்ளவனை சந்தோஷமாக்க வேண்டுமா? அதற்கும் நமது மார்க்கத்தில் தான் வருகிறது. குழப்பத்தில் உள்ளவனுக்கு நிம்மதி கொடுக்க வேண்டுமா? அதற்கும் நமது மார்க்கத்தில் வருந்திருக்கிறது. பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்குரிய தீர்வு வேண்டுமா? அதற்கும் நமது மார்க்கத்தில் இருக்கிறது. இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன், ஒரு மருந்து, ஒரு தீர்வு, ஒரு சிகிச்சை உள்ள மார்க்கம் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மார்க்கம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்படி என்றால் குடும்ப வாழ்க்கையை இனிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் கசந்து கொண்டே போகிறோம். தமிழ்நாட்டில் பழமொழி சொல்லுவாங்க, வர வர மாமியா எதோ போன ஆளாங்க, வர வர மாமியா எதையோ போல ஆனாலும். எதுக்கு நம்ம அந்த பழமொழி இங்கே சொல்லணும்? நம்ம எப்படி சொல்லுவோம்? அது பயம் முடிச்சோட நம்ம சொல்லுவோம். அப்ப சொல்லுவோம், தெரியாது தமிழ்நாட்டில் எப்படி பழமொழி வச்சிருக்கிறாங்க, வர வர மாமியா எதையோ போல ஆனாலும். என்ன வாழ்க்கை கசந்து கொண்டே போகிறது. கல்யாணம் செஞ்சாங்க, லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு கல்யாணம் செய்யறாங்க, கோடி வரைக்கும் போயிடுச்சு. அந்த நேரத்துலதான் மகிழ்ச்சி. அதுக்கு பிறகு, அதாவது எப்படின்றால், கல்யாணத்துக்கு சாப்பிட வந்தவங்க எல்லாம் மகிழ்ச்சி, பொண்ணு மாப்பிள்ளை தவிர. கல்யாணத்துக்கு நான் சொல்ல மாட்டேங்க, சாப்பிட வந்தவங்களுக்குலாம் மகிழ்ச்சி. என்ன பஃபே அப்பா, அண்ணாப்பா ஐட்டார் ஹோட்டல் பஃபே அப்பா, அக்கா விட்டுனோம் பாருங்க, சும்மா ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டப்பா, எல்லாமே ஃபுல்லா இருந்துச்சு, வச்சு கட்டிட்டு வந்துட்டோம். வர்றவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். இங்க சந்தோஷம் யாருக்கு போயிடுச்சு? பொண்ணு மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் இல்லை. அப்புறம் சம்பந்தி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, சம்பந்தி அங்கதான் பிரச்சனையே. பத்தியா நம்மளை தனியா கூப்பிடல பத்தியா, நான் வந்தேன், என்ன கவனிக்கிற பத்தியா, என்ன பாக்குற பத்தியா, எனக்கு செலா சொல்ல பத்தியா, அப்படியா? அங்க அங்க ஒண்ணு போதிக்கிட்டு இருக்கும், இங்க பொண்ணு மாப்பிள்ள இதுதான் இன்று பெரும்பாலான இடங்களில் ஒரு வாழ்க்கை கலாச்சாரமாக மாறி மன நிம்மதியை தொலைத்தோம், மகிழ்ச்சியை தொலைத்தோம், இன்பத்தை தொலைத்தோம், அன்பை தொலைத்தோம், பாசத்தை தொலைத்தோம், எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு பணத்தை மட்டும் கட்டியா புரிந்துவார்கள். எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு பணத்தை மட்டும் அந்த அன்பிற்குரியவர்களே, பாசத்திற்குரியவர்களே, வாழ்க்கை இதுவல்ல. இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற வாழ்க்கை இதுவல்ல. இஸ்லாம் நாட்டுக்கு ருசி சொல்லிக் கொடுக்க வரவில்லை, இஸ்லாம் மனதிற்கு மகிழ்ச்சியை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறது. இஸ்லாம் நாட்டுக்கு ருசியை சொல்லிக் கொடுக்க வரவில்லை, மனதிற்கு மகிழ்ச்சியை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறது. இஸ்லாம் பெரிய பெரிய பங்களா கட்டி பணக்காரரா எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தர வரவில்லை. நீ எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எப்படி இன்பமாக ஆரோக்கியமாக, எப்படி நீ பாசத்தோடு, நீ நேசிக்க, நீ நேசிக்கப்பட, நீனும் நேசத்தை கொடுக்க, உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நேசத்தை கொடுக்க, நீ பிரியம் வைக்க, நீ பிரியம் வைக்கப்பட, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் இஸ்லாம் வாழ சொல்கிறது, இஸ்லாம் வாழ கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, மனிதனை தவிர அல்லாஹ் படைத்த அத்தனை மிருகங்களும், அத்தனை பறவைகளும், ஊர்வன, பறப்பன, நடப்பன, எல்லாமே அதே இயற்கையில் வாழ்கின்றன. ஒரு பூனையை பாருங்க, ரொம்ப தூரத்துக்கு நான் போய் உதாரணம் சொல்ல வேண்டியது, அது குட்டி போடும், அந்த குட்டி மேல எப்படி பாசத்தை காட்டுது, நக்கு 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 இல்லையா, இல்லையா, நாக்கால போட்டு நக்கு நக்கு நக்கு. அந்த பூனை குட்டிங்க, அந்த பூனையோட குட்டி உலாண்டுகிட்டே இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அந்த பூனை குட்டிய காணோம்னா தேடுது, மியாவும் குட்டி தேடுது, பூனை தேடுது, ரெண்டும் சேர்ந்துட்டா சந்தோஷத்தை பாக்குது. நான் அப்படியே படுத்துக்கிட்டு குட்டியெல்லாம் ஏறி மேல விளையாட விட்டுக்கிட்டு, ஒன்னு வாழை குடிச்சு கடிக்குது, ஒன்னு இதை குடிச்சு கடிக்குது, ஒன்னு பாலை குடிக்குது, ஒன்னு கழுத்தை குடிச்சு கடிக்குது, அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு இல்லையா. தான் ஊருக்கு பூனை இருக்கா இல்லையா, ஒரு பூனையே இல்லையே மெட்ராஸ்ல எங்க பூனை வளர்க்கறதுன்னு கேட்டு, சரி வளர்த்தா பாருங்க, அது வளர்க்கறவங்க வீட்டுல போய் பாருங்க இருக்கா இல்லையாங்க. எல்லாமே காட்டுல உள்ள சிங்கத்தை பாருங்க, அது ஒரு ஆண் சிங்கம், பெண் சிங்கம், குட்டி, எல்லாம் சந்தோஷமா இருக்குங்க இல்லையா. அதெல்லாம் உண்மைங்க, உங்க வீட்டுக்குள்ளாரே லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருக்கீங்க, நிறைய வீட்டுல வளர்ப்பாங்க லவ் பேர்ட்ஸ் சொல்லி, என்ன முத்தம் கொடுத்துருக்கு, சும்மா சும்மா வந்து 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 ஒட்டி 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 விசாரிச்சுட்டு போயிட்டே இருக்கு, சந்தோஷமா இருக்கா இல்லையா. அத போய் பாவி போய் கூண்டுல அடிச்சுட்டான், அடிச்சுட்டானா இல்லையா, அதை பத்தி கவலைப்பட்டு இருக்கான். நீ எங்க அழைச்சா என்னடா, என் மனைவிக்கு என் காதலிக்கு நான் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து சேர்ந்து சேர்ந்து முத்தம் போட்டு போதா இல்லையா. ஒண்ணு சொல்ல மாட்டேங்குது, இப்படி சிந்திக்கிறாங்க சில பேர். இப்ப நான் சிந்தனையெல்லாம் வச்சுட்டு நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டே வாங்க. மிருகங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க, எந்த ஜீவராசி எடுத்துக்கோங்க, மனைவி, கணவன், பிள்ளைகளோட அப்படியே கொஞ்சி குழாவி பாசத்தோட நேசத்தோட விளையாண்டுகிட்டு சந்தோஷமா இருக்கு. இந்த மனுஷ மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை இழந்து, கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துக்கு சும்மா பைக்கை வாங்கிட்டு பீச்சு கூட்டிட்டு போவான், அங்க கூட்டிட்டு போவான், ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வருவான், ஆச்சாகும் பூச்சாகும்மா, கடைசியில் அப்படியே படிப்படியா தேஞ்சுக்கிட்டே வரும். அப்புறமா காய்ச்சல் அடிச்சு பெட்ல படுத்தா கூட நல்லா உடம்பு சரியில்லையா, சரி சரி பக்கத்துல பிரண்டா விஜய் எடுத்து போட்டு படுத்துக்கம்மா. இதுதான் இந்த அன்பு மானத்திற்கு நாள்களுக்கு என்ன எண்ணப்படுகிறது. மனைவி அந்த புதுசுல பாக்கணுமே, பா வெண்ணி தடி போட்டு கொடுத்தது என்ன, காலம் கிட்டது என்ன, கையம் கிட்டது என்ன, எல்லாம் கவனிப்பா இருக்கும். அப்புறம் போக போக பாத்தீங்கன்னு சொன்னா அதோட முடிஞ்சிட்டாள். உங்களை கவனிக்கிறதா, உங்க அம்மாவை கவனிக்கிறதா, உன் பிள்ளைய கவனிக்கிறதா, வீட்டை கவனிக்கிறதா, மாமனார கவனிக்க, கவனிக்க சொல்றீங்க அப்படின்னு எரிஞ்சு உழுந்தா ஒரு உருவை அதோட முடிஞ்சு வாழ்க்கையில எல்லாத்தையுமே மறந்துடும். இனி எல்லாம் தெரிஞ்சு ஒரு போர்டு போட்ட வேண்டியதான் வீட்டுல. சில முந்தைய காலத்துல ஹோட்டல்ல போனீங்கன்னா சிறுவர் வந்து உளுந்து அவன் கடிக்கு கவனிக்கிறத பாக்கணுங்க. இப்ப எல்லாம் ரொம்ப பெரிய பணக்கார ஹோட்டல்லாம் செல்ஃப் சர்வீஸ், அதான் பேசி எல்லாம் இருக்கும். நீ எடுத்து போட்டுக்கப்பா அவன் சாப்பாட்டுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன்தான் இல்லையா லைஃப். சில இடங்கள்ல இருக்கலாம் மாஷால, பொதுவான ஒரு சூழ்நிலையை சொல்லுகின்றேன். என் அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் நீங்கள் பங்களாவிலே வாழுங்கள், குடிசையில் வாழுங்கள், பணத்தோடு வாழுங்கள் அல்லது ஏழ்மையோடு வாழுங்கள், நீங்கள் வசதியில் இருங்கள் அல்லது வறுமையில் இருங்கள், நீங்கள் எப்படி இருந்தாலும் இன்பமாக எப்படி வாழ்வது என்பதை இஸ்லாம் ஒன்றுதான் கற்றுக்கொடுக்கு. நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் இன்பமாக மகிழ்ச்சியாக எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை அல்லாஹ்வுடைய தீன் கற்றுக்கொடுக்கு. சொல்லுங்க, நாம் எல்லாம் கவலையிலையும் துக்கத்திலையும் சிரமத்திலையும் மன நெருக்கடியிலையும் இருப்பது நம்ம ரப்புக்கு பிடிக்குமா சொல்லுங்க. நம்ம ரப்புக்கு நம்ம கஷ்டத்துல இருக்கிறது பிடிக்குமாங்க. தன்னுடைய அடியான் தனக்கு முன்னாடி 5 வேளை சுஜூது செய்கிறான், இத்தனை சுஜூது செய்கிறான், அவன் மனத்துல ஒரு கஷ்டமா இருந்தா ரப்புக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்க கவலைப்பட்டா ரப்பு எவ்வளவு கவலைப்படும். என்ன அப்ப நம்ம ரப்ப பாசம் இல்லாதவன் சொல்றீங்களா? சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்கள் மீது வைக்கக்கூடிய அன்பை விட உங்களது ரப்பு உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அதிகம். அதை நீங்கள் நம்பிக்கை கொண்டாக வேண்டும், இல்லை என்றால் ஈமானே கிடையாது. நான் என்னை நேசிப்பதை விட என் ரப்பு என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் அறிவு. ஏ அவன் ரஹ்மான், ஏ அவன் ரஹீம், அவன் வதூ, அவன் ரஹூ, அவன் லத்தீஃப். அல்லாஹ்வுடைய அன்பு அவ்வளவு. என்னை என் தாய் நேசிப்பதை விட, என் தந்தை நேசிப்பதை விட, என் மனைவி நேசிப்பதை விட, என் பிள்ளைகள் நேசிப்பதை விட, உலக மக்கள் என்னை நேசிப்பதை விட என் ரப்புடைய நேசமே பெருசு. அல்லாஹு அக்பர். அதுவும் அல்லாஹ் அக்பர்ல இதுவும் ஒன்று. அல்லாஹ்வுடைய அன்பு இந்த வானம் பூமி இந்த பிரபஞ்சத்தை விட எனக்கு மிகப்பெரியது என்று ஒவ்வொரு சுஜூதிலும் ஒரு மூமி உணர வேண்டும். அந்த உணர்வு இல்லை என்றால் உங்க தொழுகை தொழுகை இல்லை. என் ரப்பு என் மேல நேசம் வச்சிருக்கிறான், அதனாலதான் லாயிலாக இல்லல்லா என்று சொல்ல வைத்திருக்கிறான். அவனுக்கு முன்பு என்னை தக்பீர் கட்ட வைத்திருக்கிறான், அவனுக்கு முன்பு என்னை சுஜூது செய்ய வைத்திருக்கிறான். ஆகவே இவ்வளவு அன்புள்ள பாசம் உள்ள அல்லாஹ்வுத்தாலா நாம் கவலையில் இருப்பதை விரும்புவானா, நாம் சஞ்சலத்தோடு இருப்பதை விரும்புவானா, மன நெருக்கடியில் இருப்பதை விரும்புவானா? விரும்பவே மாட்டான். அதற்கு அல்லாஹு தஆலா சொல்லித்தரக்கூடிய சொல்யூஷன் என்ன? இங்க பாருங்க என் அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது, இது விதிக்கப்பட்டு விட்டது. ஒருத்தன் பணக்காரன் அல்லாஹ் எழுதிட்டா அவன் பணக்காரன் தானே. குடிசையில பிறந்து அவன் பங்களாக்கு வருவான். ஒருத்தனை அல்லா ஏழன் எழுதிட்டான், அவன் பங்களால பிறந்தாலும் குடிசைக்கு வந்துதான் அவன் இல்லையா? இதுல நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இதுதான் நமக்கு நம்பிக்கை. இது இன்னும் நமக்கு நம்பிக்கை. எபு சுத்தர் நாடியவருக்கு இருக்கை விசாலமாக கொடுப்பார், நாடியவருக்கு சுருக்கி கொடுப்போம். சரியா? ஆனால் அல்லாஹு தஆலா இந்த மகிழ்ச்சியை நம்முடைய செல்வத்தில் வைக்கவில்லை, நம்முடைய குணத்தில் வைத்திருக்கிறான். இதை நீங்க முதல்ல புரியணும். இந்த சபையினுடைய தொடக்கம் உங்களது இல்லற வாழ்வின் இனிமை, உங்களது இல்லற வாழ்வின் இனிமை நீங்கள் வசதியாக இருப்பதிலோ வறுமையாக இருப்பதிலோ இல்லை, நீங்கள் பங்களாவில் இருப்பதிலோ குடிசையில் இருப்பதிலோ இல்லை. அல்லாஹு தஆலா என் வாழ்க்கையின் இனிமையை, என் இல்லறத்தின் இனிமையை, எனது வீட்டின் இனிமையை, அந்த இணைப்பை என்னுடைய குணத்திலே வைத்திருக்கிறான் என்று ஒவ்வொரு கணவனும் மனைவியின் முதலிலே உணர வேண்டும். தனது குணத்தில் அப்ப அந்த குணத்திலே எப்படி மாற்றினால் இல்லறம் இனிமையாக, அதான் நமது குணத்தை எப்படி மாற்றினால் இல்லறம் இனிமையாக அமையும், அதற்கு நாம் யாரை உதாரணமாக சொல்வது? சிம்பிள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு வழிகாட்டி புத்தகம் என்ன? குர்ஆன் சுன்னா. அதற்கு வழிகாட்டி புத்தகம் குர்ஆன் சுன்னா. பாருங்க, சூரா அல் பக்ரா என்ற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் 228வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முதலில் ஆண்களாகிய நமக்கு மிக அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்கிறார். ஏன் நம்ம எல்லாம் குடும்ப தலைவர்கள் பெருமைப்படுறோமா இல்லையா? பெருமைப்பட்டுக் கொண்டால் மட்டும் காரியம் ஆகிவிடாது அன்பிற்குரியவர்களே. அந்த தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கிறோமா? நம்ம என்ன ஆசைப்படுறோம்? நான் குடும்ப தலைவன், கல்யாணமானவனே, நான் சொல்றதெல்லாம் எல்லாரும் கேட்கணும், அதுல ரொம்ப ஆசை. அப்படி என்றால் நீ சொல்வதை உனது குடும்பத்தில் உள்ளவர்கள் கேட்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது? வேண்டுமா இல்லையா? அந்த தகுதி இருந்தால் தானே உன்னுடைய பேச்சுக்கு அங்கே மதிப்பு இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனாலதான் மிக அழகான அறிவுரையை ஆண்களாகிய நமக்கு சொல்கிறான், பெண்களிடத்தில் நீங்கள் வாழுங்கள் அழகிய முறையில். அதே போல நீங்கள் எப்படி பெண்களிடத்திலிருந்து உங்களது உரிமைகளை எதிர்பார்க்கிறீர்களோ அதுபோன்று பெண்களுக்கு அவர்களுக்குரிய உரிமைகளை அழகிய முறையில் கொடுங்கள். இந்த ரெண்டு வசனத்தை முதல்ல ஞாபகம் அவர்களோடு நீங்கள் அழகிய முறையில் வாழுங்கள் என்று சொல்வார். அவர்களோடு கலந்துரமாடுங்கள், அவர்களோடு அந்நியோன்யமாக நீங்கள் பழகுங்கள், நெருக்கமாகுங்கள். எப்படி? பில் மஅரூஃப், அழகிய முறை. அதுபோன்று அவர்களிடத்திலிருந்து அழகிய முறையில் நீங்கள் என்னென்ன உரிமைகளை எதிர்பார்க்கிறீர்களோ அதுபோன்று அவர்களுக்கு நீங்கள் அழகிய முறையில் உரிமைகளை கொடுங்கள். இந்த ரெண்டு வசனத்தை ஞாபகத்தில் நிறுத்துங்கள், பிறகு நாம் உள்ளே செல்வோம். இன்று அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தை பொறுத்தவரை அங்கே அன்பு ஆதிக்கம் செலுத்துகிறதா அல்லது ஆணவம் ஆதிக்கம் செலுத்துகிறதா? நான் கேட்கிற விஷயம் புரியுதா? நமது குடும்பங்களில் அன்பு ஆதிக்கம் செலுத்துகிறதா அல்லது ஆணவம். ஆணவம் என்றால் என்ன? நான் சொல்ற நீ செய், நான் சொல்லிட்டா நீ எப்படி ஏன்னு கேட்கலாம், நீ எப்படி எடுத்து பேசலாம், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது. இப்படி கணவன் மனைவி இந்த வீட்டுல எனக்கு மதிப்பே கிடையாது, எனக்கு இந்த வீட்டுல எந்த விதமான உரிமையுமே இல்லை, நான் ஒரு அடிமை மாதிரி வேலைக்காரி மாதிரி இருக்கிறேன், நான் சொல்றதை யாருமே கேட்கறது. மனைவியிடத்திலும் அதே மனப்பான்மை, கணவனிடத்திலும் அதே மனப்பான்மை. என்ன மனப்பான்மை? ஆணவம், ஆதிக்கம் நான் செலுத்த வேண்டும். ஒரு தாய் தனது ஆண்மகனுக்கு சொல்லித்தரக்கூடிய உபதேசமும் இதுதான். ஆரம்பத்திலே பணிஞ்சு போயிடாதரா, அப்புறம் ஏறி நம்ம தலை மேல ஏறி நம்ம மூலா வைக்கிறது சொல்லுவாங்க. எல்லா பழமுனையும் வச்சிருக்காங்க அவங்கவுங்க, நமக்கு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. ஆரம்பத்திலேயே ரொம்ப பணிஞ்சு போயிடாதரா, ஆரம்பத்திலே ரொம்ப இறங்கி போயிடாதரா, ஆரம்பத்திலே விட்டு கொடுத்துடாதரா, ஆரம்பத்திலே டைட்டா வைடாம டைட்டா வச்சு பிடிச்சிட்டு போயிட வேண்டியதான். ஒரு கையில டைட்டா வச்சீங்கன்னா எவ்வளவு தூரம் டைட்டா வைக்க முடியும்? என்ன ஆயுதம் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கையில பிடிச்சிருப்பீங்க? கிடைச்சது என்ன ஆகும்? பிடிச்சிட்டு போயிடும். உங்க கை கை ஒண்ணு கை இருக்கிற நீங்களே விட்டுருவீங்க, இல்லனா அந்த பக்கம் பிடிச்சிட்டு போயிடும், இல்லனா கையில பிடிச்சிட்டு போயிடும். சொல்லித்தர உதாரணம் பாருங்க, அந்த பக்கம் யாரு பெண்ண பெற்றவங்க இது, ஆமா அவனை எப்படியாவது கைக்குள்ள போட்டு பாத்துக்க, எப்படியாவது வசப்படுத்திக்க, எப்படியாவது உன் பேச்ச கேட்கிற மாதிரி வச்சுக்க, விட்டு கொடுத்துடாத. ஆரம்பத்திலேயே நீ ஆரம்பத்திலேயே விட்டு கொடுத்துட்ட, இறங்கி போயிட்டு அவ்வளவுதான் உன் கதை அப்படின்னு அவன் வருவான். அந்த பக்கம் ஒரு போட்டி மனப்பான்மையோடைய உள்ளார வருவான். விடக்கூடாது. என்ன செய்யுது? அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இணக்கம் அங்கே ஏற்படுவதற்கு முன்பாக பிணக்கம் ஏற்பட்டு விடுகிறது இல்லையா? கல்யாணம் பண்ண அடுத்த நாளே பிரச்சனை ஏற்பட்ட எத்தனை குடும்பங்கள் இருக்கு. கல்யாணம் பண்ண அடுத்த நாளிலேயே அண்ணா சொல்றாங்க இணக்கம் ஏற்பட வேண்டும் என்று. இங்க என்ன ஏற்பட்டுச்சு? கோடி ரூபாய்க்கு விருந்து போட்டு கடைசியில எல்லாம் சுருண்டு போனதுதான் மிச்சம். என்ன ஏற்படவில்லை? எல்லாரும் இறங்கிட்டாங்க சாப்பிட்டு. இங்க மட்டும்தான் கணவன் மனைவி இணக்கம் ஏற்படவில்லை, மாமனார் மாமியார் சம்பந்தி குடும்பங்களுக்கு இடையில இணக்கம் ஏற்படவில்லை. இன்று நம்முடைய போதனைகள் அது வந்து ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் சிந்தையாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் சிந்தையாக இருக்கட்டும், என்ன அறிவுரை சொல்ல வேண்டும் என்ற ஒரு கல்வி அறிவே அடிப்படை தகுதியே இல்லாதவர்களாகத்தான் இன்று நம்முடைய பிள்ளைகளை ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் நாம் தள்ளுகிறோம். இந்த முதல் இரவு அன்னைக்கு கதவை தொடர்ந்து உள்ளார சொல்றாங்களா இல்லையா? என்ன செய்யப்படுகிறது? வாழ்க்கை அங்கே திணிக்கப்படுகிறது. வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அந்த வாழ்க்கை கலையை அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து நபியின் சுன்னாவிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் அதை உணராமல் வாழ்க்கை அங்கே திணிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையை சுபிட்சமாக்குவதற்குண்டான அறிவுரைகள் வழங்கப்படாமல் அதற்கு எதிரான அறிவுரைகள் வழங்கப்பட்டு அவர்களுடைய மனநிலை அன்பின் மீது பாசத்தின் மீது கவனியுங்கள், அன்பின் மீது பாசத்தின் மீது, விட்டுக் கொடுப்பதின் மீது, பெருந்தன்மையின் மீது, மன்னிப்பதின் மீது, மறப்பதின் மீது அமைக்கப்படுவதற்கு பதிலாக அவர்களுடைய மனநிலை போட்டி பொறாமை எதிர்த்து பேசுதல் அடங்காமல் இருத்தல் அவமரியாதை செய்தல் உதாசீனப்படுத்துதல் போட்டி போடுதல் என்ற குணங்களின் அடிப்படையிலே அந்த மனநிலை உருவாக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பா. இன்னொரு காரணத்து விஷயத்தை இந்த இடத்துல சொல்லாம போக கூடாது. ரொம்ப பேரு சொல்லுவாங்க, ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கிறா பாருங்க மர்மவ, சரியே இல்லைங்க, என் பையனை மதிக்கிறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் பையனை மதிக்கிறதே இல்லைங்க, எடுத்துட்டு வீட்டுல இருக்காங்க மர்மவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறான் பாருங்க ஒரு மர்மவன், மர்மவனாவ எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விடுறான், எதுக்கெடுத்தாலும் திட்டுறான், எதுக்கெடுத்தாலும் அடிக்கிறான், என்னாங்க மனுஷன் என்னாங்க வளர்த்து வச்சிருக்கிறான் அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்முடைய மிஸ்டேக் என்ன தெரியுமா, பிறர் குறை என்றால் நமக்கு 1000 கண்கள் இருக்கும், நமது துறை என்று சொன்னால் இருக்கிற கண்களையும் முடிவு. என்ன பிரச்சனை இப்படி சொல்றாங்கல்ல, ஒரு தம்பதி ஒரு பெற்றோர் அவங்கள பாருங்க, முதல்ல ஒரு ஆண்மகன் தனது மனைவியை எப்படி நடத்துவான் என்றால், ஒரு ஆண்மகன் தனது மனைவியை எப்படி நடத்துவான் என்றால் தனது தந்தை தனது தாயை எப்படி நடத்தினாலும் அப்படித்தான் நடத்துவான். நீங்க என்னத்தான் படிச்சிருந்தாலும் சரி, உங்க படிப்பெல்லாம் தூக்கி இறக்கல வச்சிட வேண்டியதுதான். பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையில் எதை பார்த்து 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 பழகினானோ அந்த அவனுக்கு அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில் வரும். அம்மா அப்பா எப்ப வந்தாலும் அம்மாவை சாத்தினார், எப்ப வந்தாலும் அடியே போலியே அப்படியே இப்படியேன்னு திட்டிக்கிட்டே இருந்தாரு. அதை பார்த்து பார்த்து அவனுக்கு ஊறி போன உடனே இல்ல மாஷா அல்லா, அவன் எங்கேயாவது ஒரு ஆடி கிட்ட போய் ஒரு நல்ல சுகத்துல இருந்து தர்பியத்தாய் இருந்தா வேற விஷயம், அப்படி இல்லை என்றால் அவன் கண்டிப்பா அவன் கற்ற மனைவியோட எப்படித்தான் நடந்து கொள்வான். தன் தந்தை எப்படி தனது தாயோடு நடந்து கொண்டானோ அப்படித்தான் நடந்து கொள்வான். அதே போல மருமகக்கு வந்தால மருமக அவ எப்படி நடந்துப்பா, தன் தாய் தனது தந்தையிடம் எப்படி நடந்ததை அந்த பெண்மணி பார்த்தாலோ, புரியுதா இல்லையா? பிரச்சனை என்ன, ஏன் இவர் தண்ணி கேட்டா இப்படி எரிஞ்சு விடுவா, என்னம்மா சாப்பாடு செஞ்சிருக்கேன்னு கேட்டா இப்படி எரிஞ்சு விடுவா, வீட்டுக்கு நம்ம வந்து அன்பா சலாம் சொல்லி கதவை கட்டி என்னமா நல்லா இருக்கிறீங்களா என்ன செய்து கேட்டா கூட பதில் வருவதில்லை. எதுக்கெடுத்தாலும் போவோம், எந்த நல்லதை சொன்னாலும் சரி உடனே அதுக்கு ஒரு நெகட்டிவ் கருத்து பொழுது கேட்கிட்ட நாங்களாம் சொல்ல மாட்டோமா, நீங்க தான் பெரிய சொல்லுவாடியா எங்கம்மா வெளியே போனீங்களா, ஏன் என் மேல சந்தேகமா, சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டேன்னு என்ன அதுக்கு பதில், என்னமா செஞ்சிருக்கீங்க, நான் என்ன ஹோட்டலா வச்சு நடத்துறேன், எனக்கு மெனு கார்டு போட்டு இருக்கிறது சாப்பிட வேண்டியதான், எதுவுமே பேச முடியாது வாழ்க்கையில, எதையுமே பேச முடியாது, எதையுமே கேட்க முடியாது. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, அதான் பாக்கீங்களா சிரிக்கிறா அப்படின்னு ரெண்டு சிரிக்கிறதுக்கு சொல்லல, நடக்கிறத பாக்குறத காதால கேட்கறத சொல்லிட்டு இருக்க, எதையுமே பேச முடியாது. அதே போல எது சொன்னாலும் சரி, இன்னைக்கு வெளியே போமா வேணாம், வெளியே போகணும் இல்லையா, சரி இன்னைக்கு இந்த சாப்பாடு ஆகுமா வாணும் இது வேணும், சரி இன்னைக்கு சொல்லுவாங்க இவர் சொல்லுவாரு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் வர்றாங்க, அதெல்லாம் இன்னைக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும் என்னால எதுவும் செய்ய முடியாது, எனக்கு வேற வேலை இல்லை. எதை சொன்னாலும் சரி அதுக்கு போட்டி, கணவன் சொன்னதுக்கெல்லாம் மாற்றி, இப்படியா இப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த நிலை ஏன் அந்த பெண்ணுக்கு வந்தது, தாயை பார்த்தா தன் தாய் என்ன செய்வாங்க, அத்தாவோட இப்படிதான் நடந்துட்டாங்க, அதை பார்த்து 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 பழகி பழகி கடைசியில இவளை வந்து நீங்க என்னத்தை படிக்க வச்சு, ஆலிமா படிக்க வச்சு என்னென்னமோ படிக்க வச்சு இவளை கொண்டு போய் ஒருத்தந்த விட்டாலும் சரி, அவன் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் மாதிரி பெரிய நல்லவனா இருந்தாலும் சரி குடும்பம் நடத்த முடியும், குடும்பம் நடத்த முடியுமா, நடத்த முடியாது, பிரச்சனை. அதனாலதான் அன்புக்குரியவர்களே நான் முக்கியமாக இந்த என்ன விஷயத்தை தொடப்போகிறேன் என்று சொன்னால், குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய நாம் அடுத்த தலைமுறையினருக்கு முன் உதாரணமாக இருக்க போகிறோம். ஒரு துவா ஒண்ணு நீங்க படிச்சிருப்பீங்க, ஆனா சிந்திச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்து அயுனின் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், இரையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கு, எங்களது குடும்பத்திலே பிள்ளைகளிலும் எங்களது மனைவிகளிலும் எங்களது தோழிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியிட்டா என்று நம்ம துவா செய்யறோமா இல்லையா? இரையற்றம் உள்ளவர்களுக்கு எங்களை வழிகாட்டியாக ஆக்கு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த ஆயத்தையே, இந்த துவாவையே ஒரு தனி தலைப்பாக ஆக்கி அதற்கு ஒரு பாடம் வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இரையற்றம் உள்ளவர்களாக இருந்தால் பிள்ளைகள் இரையற்றம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒழுக்கமானவர்களாக இருந்தால் அவர்களை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் ஒழுக்கமானவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் அல்குர்ஆன் சொல்லித் தருகிறது என்று ஒரு தாபியினுடைய கருத்தோடு இமாம் புகாரி தலைப்பிட்டு பாடம் அமைக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று வருங்கால வந்து கொண்டிருக்கின்ற வளர்ந்து கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறையினரிடத்திலே, இளைய சமுதாயத்தினரிடத்திலே சலாப் பிரச்சனைகள் பெருகிவிட்டன என்று சமுதாய தலைவர்களிலிருந்து, சமுதாய அக்கறை கொண்டவர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் தலையை பீத்துக் கொள்கிறார்கள். இனி பிச்சு பிச்சு பிக்கிறதுக்கு முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டென்ஷன். இன்றைக்கு மக்கா பள்ளியில போய் ஷரியத் கோர்ட் பாருங்க, எதுவுமே இல்லை. எங்களுக்கு எந்த பிரச்சனைக்குமே நாங்க போக மாட்டோம், நாங்க உட்கார்ந்துக்கிறோம். எங்களுக்கு நாலு கேசு தலா கேஸ். நாங்க என்ன வேலை செய்யறோம்? குரான் ஹதீஸ் தர்ஜுமா செய்யற வேலை எங்க வேலை? எங்களுக்கு எத்தனை கேஸ் வருது? நாலு கேஸ் வருது. இதுக்குன்னு ஆபீஸ் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அவங்க எத்தனை கேஸ் வருமா? இன்று பலரும் தலைமுறையினர்களிடத்திலே இந்த தலாக்குரிய பிரச்சனை இருக்கா இல்லையா? ரொம்ப அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. அதற்கு என்ன காரணம் அன்பிற்குரியவர்களே? சமூகத்தை குடும்பத்தை கட்டமைத்து வாழக்கூடிய நாம், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கையைத்தான் வாழ்கிறோமா? இன்பமான வாழ்க்கையைத்தான் வாழ்கிறோமா? அன்பான வாழ்க்கையைத்தான் வாழ்கிறோமா? அல்லாஹ் விரும்பக்கூடிய குடும்ப வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்கிறோமா? நான் என் மனைவிக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய கணவனாக இருக்கின்றேனா? நான் என் மனைவிக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய கணவனாக இருக்கின்றேனா? அது போன்ற ஒரு பெண், நான் வாழக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கை அல்லா விரும்பக்கூடிய குடும்ப வாழ்க்கையா? அல்லா கட்டளையிட்ட குடும்ப வாழ்க்கையா? நான் என் கணவனுக்கு அல்லா விரும்பக்கூடிய மனைவியாக இருக்கின்றேனா என்று சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு கூட, என்று நம்மை நாமே கேட்டுக் கொள்வதற்கு கூட நேரம் இல்லாமல் பணத்தின் பின்னால் பிசாசுகளாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லா பாதுகாப்பாக அல்லது எந்த கான்செப்டுமே இல்லாம, லைஃபுடைய நோக்கமே இல்லாம அன்றைக்கு தின்னோமா, படுத்தோமா, தூங்கணுமா, கடையை போட்டோமா, எங்கேயாவது போனோமா, வந்தோமா? இதுதான் கேள்வி கிடுகிறது. வாழ்க்கை அறிகிறது, இரவு பகல் மாறி மாறி வருகிறது, வயது கூடுகிறது, கடைசியில கபூர்ல போய் படுத்து கொண்டு கொஞ்சம் யோசிக்க வேணும். நம்ம மனைவி கிட்ட உட்கார்ந்து, அன்பான மனைவியே, என்ன கட்டிட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்க, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, நான் எப்படி உன்கிட்ட நடந்துக்கிறேன், நான் அன்பா நடந்துக்கிறதா, உன் மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு நீ புரிஞ்சு வச்சிருக்கிற, நீ எப்படி என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்கறதுக்கு நேரம் இருக்கா? அப்படின்னு கேட்கிறோமா? ரொம்ப பெரிய பயம், கேட்டா வேண்டாம் சொல்லிட்டான். சில பெண்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, இப்ப நான் ஒரு நேரத்துல இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க கேட்டிருந்தானா வேணாம் சொல்லிருப்பான், சொல்லிருக்கலாம். சரி, இப்பயாவது கேட்கலாம், எப்பா என்ன எப்படியாவது விடுதலை செஞ்சிருப்பான். நீங்க விளையாட்டுன்னு சொல்லல சகோதரர்களே, ரொம்ப பேருக்கு பயம் கேட்டு இருக்கேன், என்ன வேணாம் சொல்லிட்டா, எனக்கு இவருக்கு தெரியும் இவன் எப்படி யோக்கியன்னு சொல்ல, இவன் எப்படி யோக்கியன்னு இவனுக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு பாம்போட குடும்பம் நடத்த முடியுமா? ஒரு கீழே இருந்து திங்கக்கூடிய மிருகத்தோட குடும்பம் நடத்த முடியுமா? ஒரு பெண்ணு அந்த மாதிரி குணம் எல்லாம் இவன்ட்டு, ஒரு பாம்பு போய் சீந்துனா என்ன செய்யும்? போடுவோம். ஒரு சிங்கக்கூடிய போய் தொட்டா என்ன நடக்கிறது? பாதி கருதியும். அந்த மாதிரி இவன் கணவனா இருந்தா அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும் சொல்லுங்க? உடனெல்லாம் காயம் இல்லை, மனதெல்லாம் காயம். இப்படி வாழக்கூடிய கணவனிடத்திலே அந்த வாழக்கூடிய பெண் வேண்டுமானால் மகளாக இருக்கலாம். உலகத்திலேயே ரொம்ப சொகுசு மெத்த என்ன பெற்ற சொல்லிருப்பாங்களா? எங்க காலத்துல டன்லப் மெத்தன்னு சொல்லுவாங்க, எனக்கு பெரிய தெரியாது, பார்த்ததே கிடையாது, ஆனா சொல்லுவாங்க டன்லப் பஞ்சு மெத்தன் சொல்லி. அந்த மாதிரி பஞ்சு மெத்தையில் அவள் படுத்து தூங்கலாம், பசியே தெரியாமல் வகை வகையான உணவுகளை அவள் சாப்பிடலாம், உடல் நல்லா இருக்கும், ஆனா அவளுடைய மனம் காயப்பட்டிருக்கும், சிந்தனை சிதைந்திருக்கும், மனம் காயப்பட்டிருக்கும், மனம் புண்ண அப்படி ரணமா இருக்கும். இன்னொரு பக்கம் இதே நிலை யாரு ஆண்களிடத்திலே ஒரு பெண்ணு இப்படி பாருங்க. நம்ம நம்முடைய தாய் நினைச்சு நம்முடைய சகோதரிய நாம் பெற்று வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் அவங்கள கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்போம், அல்லது கல்யாணம் முடிக்கிற வயசுல இருப்பாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்தவங்க வச்சுக்கலாம். நம்முடைய அந்த பெண் பிள்ளைகள் அல்லது நம்ம கட்டிக்கொண்ட நமது மனைவிகள் நம்முடைய சகோதரிகள் மொத்தமா இஸ்லாமிய சகோதரிகள் இவர்கள் தனது கணவரிடத்தில் என்னங்க நீங்க என்ன அன்பா இருக்கிறீங்களா, நீங்க மன நோவாம நான் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்கிறேனா, நீங்க என் மேல திருப்தியா இருக்கிறீங்களா? கணவனின் திருப்தி இல்லாமல் இறந்தவள் சொர்க்கம் செல்ல மாட்டாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சொல்லுங்க, என் மேல நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா இல்லையா? என் மேல ஏதாவது அதிருப்தி இருந்தா சொல்லுங்க, நான் திருப்திக்கிறேன். என் மேல என்னத்தை என்ன குறைய பாக்குறீங்க என்று எங்கேயாவது நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய சகோதரிகள் சொல்லுகிறதா? ஏதாவது காதுக்கு செய்தி வந்தா? எங்கேயாவது அவுலியா ஊடுருக்கலாம், ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மாதிரி ஆயிரத்துல லட்சத்துல ஒண்ணு பொதுவான வாழ்க்கையை சொல்லுங்க, சகத வாழ்க்கையை சொல்லுங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, குடும்பம் ஆணவத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது, அன்பின் மீது அமைக்கப்படவில்லை. குடும்பம் ஆணவத்தின் மீது, மனைவி வீட்டுக்கு வரும்போதே முடிவோட வருவா, இவரை என் கைக்குள்ளார போட்டு நான் சொல்ற மாதிரி இவரை ஆட்டணும் அப்படின்னு, நான் சொல்ற மாதிரி இவரை ஆடணும் அப்படின்னு முடிவோட வர்றா. இந்த பக்கம் ஆண் அதே முடிவோட வர்றா, இவரை எப்படியாவது நான் கைக்குள்ளார வச்சு கதவி போடணும் அப்படின்னு இவன் ஒரு முடிவோட வர்றா. இரண்டு பக்கங்களிலும் ஆழம் தலை தூக்கி ஆடுகிறது, அன்பு அங்கே ஆப்சண்ட் ஆகிவிடுகிறது. அன்பு எங்கே சென்று விட்டதோ அங்கே விட்டுக் கொடுத்தல் இருப்பதில்லை, அங்கே மன்னிப்பது இருப்பதில்லை, அங்கே பெருந்தன்மை இருப்பதில்லை. அல்லாஹு தஆலா அழகிய முறையில் உறவாடுங்கள் என்று சொல்கிறார், வாழ்க்கையில் அழகிய முறையில் இணைந்திருங்கள் என்று சொல்கிறார். நீ எதிர்பார்ப்பதை போன்று உனது மனைவிக்கு கொடு என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் இந்த கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையிலே அமைந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இனிமையான ஒரு இல்லறத்தை இழந்தவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படியே லைஃப் போயிட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த நபியின் குடும்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சஹாபாக்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். இன்றைக்கு நம்ம வீட்டில் சாப்பாட்டுடைய ருசியை உணர்றோம், சரியா? அன்பின் உணர்வை உணர்கிறோமா? ஏதோ குழந்தை பிறந்து கொஞ்ச நாளைக்கு தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்போம், குழந்தை பிறந்து நான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது தூக்குற வயசு வரைக்கும் தூக்கிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா அது எங்க இருக்க நமக்கே தெரியாது. ஏன் அதுதான் டிவி பொத்துக்குள்ள போயிடுச்சு, அல்லது வீடியோ கேமுக்குள்ள போயிடுச்சு இல்லையா? முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு அதெல்லாம் புடிச்சு வேலை செய்யறதுக்கு தெரியற வரைக்கும் அத்தா அத்தான் சுத்திக்கிட்டு இருக்கோம், அப்புறம் நீ போத்தா போத்தான்னு சொல்லிடும், அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு உலகம் எல்லாம் என்ன, இன்றைக்கு அதனுடைய விளையாட்டு சேனல்கள், டிவி சேனல்கள், கேம்கள் அப்படியே பாருங்க. இந்த இடையில இந்த குழந்தைகள் வந்தார்கள், அதை லேசா தொட்டுட்டு திரும்ப உள்ளார போவோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது அவர்கள் பயணம் சென்றாலும் அப்ப கடைசியா இருந்து அவங்க மக பாத்திமா பாத்திமா வீட்டுக்கு போவாங்க, சலாம் சொல்லுவாங்க, பாத்திமாவை நெற்றியிலே முத்தமிடுவாங்க. ரெண்டு குழந்தைக்கு தாயாகிட்டாங்க. தனது மகளை தேடி சென்று கதவை தட்டி சலாம் சொல்லி தனது மகளை முத்தமிட்டு விட்டு மகளிடத்திலே உட்கார்ந்து பேசிவிட்டு பிறகு எழுந்து செல்லும் போது மகளுக்கு சலாம் சொல்லி கை கொடுத்து முத்தமிட மகளும் தந்தையை முத்தமிட விருந்து செல்வார்கள் பயணத்தில். பயணத்திலிருந்து வந்தால் அதே போன்றுதான். வீட்டில் இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் தனது மனைவிகளை சந்திக்கின்ற வழக்கமுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகளையும் சந்திக்கின்ற வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார். எவ்வளவு வயிற்று பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா உள்ள எடுத்தாச்சு, 35-40 வயசாச்சு. தனது மகளை தேடி சென்று சலாம் சொல்லி முத்தமிட்டு ரசூலுல்லாஹ் என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா வந்தாங்களா? ரசூலுல்லாஹ் பொழுதே இல்லையா, வேலையே இல்லையா, சும்மா உட்கார்ந்துட்டு போர் அடிக்குது, போய் பார்த்து. எவ்வளவு பெரிய பிஸியான மனிதர், எவ்வளவு பெரிய சமூக தலைவர், எவ்வளவு பெரிய படைகளை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தளபதி, அல்லாவிடத்திலிருந்து வழியுடைய செய்தியை பெறக்கூடிய மகா பெரிய தூதர், தூதர்களுக்கெல்லாம் தலைவர். அந்த தூதர் சொல்லாலயத்திடம் தனது பிள்ளையோடு கொண்டிருந்த அந்த நட்பை பாருங்கள். அவர்கள் சிறுபிராயத்தில் மட்டும் அந்த பிள்ளையை கொஞ்சவில்லை, முத்தமிடவில்லை. அந்த பிள்ளை பிள்ளையை பெற்றெடுத்து விட்டது. அதை தேடி சென்று சந்தித்து பேசிவிட்டு அமர்ந்து விட்டு அதை சந்திக்கும் போதும் சலாம் முத்தம், அதை சந்தித்ததற்கு பிறகு செல்லும் போதும் சலாம் முத்தம் கொடுத்து விட்டு செல்கிறார்கள். இது போன்றுதான் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தார். இன்றைக்கு நாம் நமது பிள்ளைகளுக்கு இந்த அன்பை தருகிறோம், உண்மையான அன்பை. கொஞ்சி குழாவில் விளையாடக்கூடிய வயதிலேயே அந்த பிள்ளைகளை சிறைச்சாலைக்கு அனுப்பி விடுகிறோம். எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்னடா சிறைச்சாலைக்கு கிடாது, சிறைச்சாலை என்று எதை சொல்கிறேன்? பிரிகேஜி, எல்கேஜி, யூகேஜி முடிஞ்சு கொண்டு போய் ஜெய் படு அடைஞ்சு விடுறோம். அடுத்து பாருங்கள், மனைவிமார்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அன்பை, மனைவிமார்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட அந்த பணிவான விதத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போயிட்டு திரும்பி வந்தார்கள் என்றால் சஹாபாக்கள் எல்லாம் முன்னாடி அனுப்பிட்டு தன்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டு வருவார். எத்தனை வயசுல ரசூலுல்லாஹ் இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்பு அவர்களுக்கு 63 வயசுலே மரணிக்கிறார்கள். அதுவரை அவர்கள் கலந்து கொண்ட அத்தனை போர்களுக்கும் தனது மனைவிகளில் ஒருவரையோ சிலரையோ கண்டிப்பாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். போரிலிருந்து திரும்பினால் போருக்கு போகும்போதெல்லாம் திட்டங்கள்ல போவாங்க. என்ன சாதாரண விஷயமா போருக்கு போறது? போருக்கு போய் அல்ஹம்துலில்லாஹ் திரும்பும் போது தன்னுடைய சகாக்களை எல்லாம் முன்னாடி அனுப்பிட்டு தன்னுடைய மனைவியில யார் வந்தாங்களோ அவங்களோட பேசிக்கிட்டு சந்தோஷமா வருவார். நான் இங்கு உங்களுக்கு சொல்லட்டுமா, எத்தனை குடும்பத்தில் 35 வயது, 40 வயது, 45 வயது, 50 வயதை தாண்டிய தம்பதியர்கள் கணவன் மனைவி பேசியதே கிடையாது. இவர் உள்ளார வந்தவனே அம்மா உள்ளார ஓடிக்குவாங்க. மடத்தனமா இல்ல, புருஷன் ஏன்னா அவருக்கு தாடி நிறைச்சு போச்சார், 40 வயசு ஆகி போச்சார், பிள்ளைய கட்டி கொடுக்குற வயசுக்கு வந்துருச்சா. ரசூலுல்லா எந்த வயசுல அன்பு செலுத்தினார்கள், மனைவியை காதலித்தார்கள், மனைவியோடு இப்படி அந்யூன்யமாக எந்த வயசுல இருந்தார்கள், 60 வயசு நபி. சரி, நபி சொல்லாலேசத்துக்கு வேலை வச்சு இல்லையா? சரி, நபி சொல்லாலேசத்துக்கு சுபானல் அவங்க சிக்கல் செய்ய தெரியாதா? இன்னும் ஒரு விஷயத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய நினைச்சு போறாங்க. பயனு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போலையா பெரியவங்களா? சரி, என்ன கவுடி முன்னாடி வாங்க, மற்ற விஷயங்கள் ஹதீஸ் உள்ளார கூட்டிக்கிட்டே வர பாத்தீங்களா, அதை மட்டும் மனசு வச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
மனிதரே, நீ விளையாடக்கூடிய அத்தனை விளையாட்டுகளும் வீணாகும், அதுக்கு நன்மையே கிடைக்காது, ஆனால் 3 விளையாட்டுகளை நீ விளையாட்டே ஆக வேண்டும், அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விளையாட்டு தான். என்ன சொன்னாங்க? 3 விளையாட்டுகள் நீ விளையாட்டே ஆக வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விளையாட்டு தான்
சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள்,
உனது மனைவியோடு நீ விளையாடுவது எப்படி, நீ அல்லாவுக்கு சுஜூது செய்வது அல்லாவுக்கு பிடிக்குமோ, நீ உனது மனைவியோடு சந்தோஷமாக இருப்பது அல்லாவுக்கு பிடிக்கும்.
என்ன பார்க்கணும்,
உன் மனைவியோடு கொஞ்சி குழாவி பேசி மகிழ்ந்து சிரித்து நீ அவளை முட்டமிட, அவள் உன்னை முட்டமிட, நீ அவளுக்கு ஊட்ட, அவள் உனக்கு ஊட்ட, இருவரும் அன்பை பரிமாறிக்கொள்வது அல்லாவுக்கு பிடித்தமான விளையாட்டு என்று அல்லாவுடைய சொன்னார். உனது மனைவிக்கு நீ ஊட்டி விடக்கூடிய ஒவ்வொரு கவனத்திற்கும் அல்லாஹ் உனக்கு நன்மையை தருகிறான். உன் மனைவியோடு உன் ஆசையை நீ தீர்த்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் உனக்கு நன்மையை எழுதுகிறான்.
ஒரு சில விஷயம் இருக்கு, ஆனா கல்யாணம் ஆகாதவங்க உட்கார்ந்துருக்கிறதுனால என்னால சொல்ல முடியல.
சொன்னார்கள், உனது மனைவியோடு நீ விளையாடுவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அது குற்றம் பிடிக்க மாட்டாய். தொழுகையுடைய நேரம் தவிர, 5 வேளை தொழுகையுடைய நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் எல்லாம் நீ ரூபம் கூட்டிட்டு விளையாடி இருந்தா கூட அல்லாஹ் உனக்கு குற்றம் பிடிக்க மாட்டாங்க, நேரம் வேஸ்ட் கிடைக்காது. நம்மால் காட்டத்தே மாட்ட மனைவி பேசிக்கிட்டு இருக்கிறது நேரம் வேஸ்ட் தான். காட்டத்தை எப்படி மாத்திட்டான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, மனைவி பேசுறது நேரம் வச்சா சொல்லு சீக்கிரமா தெரியாது சொல்லு. மனைவி போன் பண்றாங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அங்க இருந்து சலாம் சொல்லு சீக்கிரமா சொல்லு, இவ்வளவு பேச சொல்லி சீக்கிரமா சொல்லு. இல்லங்க சாப்பாடு சாப்பாடா, அது அவங்க வேலையா இருக்க அப்புறமா பேசுறேன். என்ன அழகான சலாம் சொல்லி அப்பா, என் மனைவி போன் பண்ண சந்தோஷமா, சலாம் அலைக்கும், என்ன செய்தி, நல்லா இருக்கு. மனைவி நம்பரை பார்த்து நீ பாப்பா இருக்கான், என்ன இந்த நேரத்தில் போன் பண்ண எதிர்பார்ப்பு பார்க்கணும், என் மனைவி போன் பண்ணுவாங்களா, என் மனைவி போன் பண்ணுவாங்களா, போன் வச்சுன்னா என் மனைவி போன் ஆகுது இருக்குதா சொல்லுங்க பாக்கலாம். என்ன இவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருந்து என் ஒய்ஃப் போன் போட்ட காரணம் என்ன தெரியல அப்படின்னு நம்மளால போன் பண்ணிக்கிறோமா? அப்பா நிம்மதியில போன் வராம இருக்கு, நல்லா தப்பிச்சோடா என்ன ஆயிடு, என்ன தெரியுது, போன் பண்ணாலும் ஏதாவது காசு கேட்பாளோ, ஏதாவது பட்ஜெட் போட்டுவாளோ, என்னத்தை சொல்லக்கூடாதுன்னு தெரியலையே, அவங்க அம்மா வந்திருக்கானா, தம்பி வந்திருக்கானா, அச்சா வந்திருக்கானா, மாமா வந்திருக்கானா, என்னத்தை பிரச்சனை சொல்லக்கூடாதுன்னு தெரியல, எல்லாம் அப்பாடியா இருந்ததெல்லாம் அப்படின்னு என்ன பேசுறீங்க, அவங்க அம்மாவை பத்தி நீங்க சித்த, உங்க அம்மாவை பத்தி அவங்க சித்த, அதை மட்டும் செஞ்சுறாதீங்க சந்தோஷமா. நீ இருக்கியே, நீ உலகத்திலேயே கிடைக்கப்பட்டா நீ தான், என்னத்த மாதிரி இருந்தாலும் சரி
இப்படி சொல்லி சந்தோஷமாறீங்க, அல்லாஹ் உங்களை குற்றமே பிடிக்க மாட்டாங்க, நன்மையா இருந்துட்டே இருப்பாங்க. நீங்க அல்லாஹ்வை மறந்தவர்கள் எழுதப்பட மாட்டீர்கள். இதுக்கு மேல என்னங்க மாற்றம், இதுக்கு மேல என்னங்க? உங்களது மனைவி இடத்தில் விளையாடுங்கள், பேசுங்கள், அமருங்கள், அவர்களுக்கு சாப்பாடு ஊட்டுங்கள் என்று மார்க்கம் சொல்லுங்கள், உணவு ஊட்டுங்கள் சொல்லுங்கள். நம்ம என்னைக்கு ஊட்டிருக்கிறோம்? ஆட்டுக்கு ஊட்டுவான், மாட்டுக்கு ஊட்டுவான், நாய் குட்டிக்கு ஊட்டுவான், கூட குட்டிக்கு ஊட்டுவான், எல்லாத்துக்கும் ஊட்டுவான், மனைவிக்கு மட்டும் ஊட்டவே
மாட்டான்.
என்னடா அது, மனைவி வெகமே போடக்கூடாது, மனைவி வெக்கம் போடலாமா? மனைவியை தவிர எல்லாத்துக்குமே வெக்கப்படும், மனைவிட்ட வெக்கமே போடக்கூடாது. எடுத்து கூட்டுறது வெக்கமா இருக்காது. உன் மனைவிடா ஏதா வெக்கப்படுற, கல்யாணம் வச்சிடலாம், நல்ல தைரியமா ஊட்டலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னது ஒரு கவலத்தை எடுத்து உனது மனைவிக்கு நீ ஊட்டுவது அது சுண்டான. சில ஊட்டுல எப்படி தெரியுமா, தாடி நனைச்சு நனைஞ்சிரு நரைச்சிருச்சுன்னு சொன்னா புருஷன் கிட்டக்கே வர மாட்டாங்க. ரெண்டு பேருக்கு தனித்தனி செப்பரேட் ரூம்ல கொடுப்பாங்க, கணவன் மனைவி ஆனா செப்பரேட் ரூம். எனக்கு இன்னும் புரியல இந்த கான்செப்ட், தமிழ்நாட்டில் இந்த கான்செப்ட் தமிழ்நாட்டில் புரியவே இல்லை. தாய் தந்தை பிள்ளைங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க, பெரிய பிள்ளைகிட்ட ஏன் அது கூட்டு வச்சிருக்க கட்டிட்டு தனிப்பு, பெரிய பிள்ளையை ஏன் வீட்டுல வச்சிட்டு உட்காந்துருக்கிறேன், கட்டி கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப, அம்மா கொண்டாடி கொடுத்து புள்ளியோட அனுப்பவன, நீ இதுக்கு வீட்டுல வச்சிருப்பாங்க இல்லையா, புள்ள பெருசா புள்ள பெருசா இருக்கிற மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்து அனுப்பு, அனுப்ப வேண்டிய எடுத்துக்க, அம்மா இருந்து ஒப்படைச்சிருக்கேன். சொல்ல அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சொன்னவங்களுக்கு மனைவியோட பேசிக்கிட்டு போவாங்க. ஏன் இன்னும் மனைவியோடு விளையாண்டார்களா இல்லையா? அரசு சொல்லி சொல்லும் ஓடி பிடிச்சி விளையாண்டுகிறார், ஓட்ட பொந்தையும் விளையாண்டுகிறார், அரசு சொல்லி ஓடி விளையாண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமாங்க, எல்லாருக்கும் நேரம் கொடுப்பாங்க மனைவி என்ன சொல்லிங்க பாய், ஃப்ரெண்டுக்கு நேரம் இருக்கு, ஆபீஸ்ல உள்ள நோட்டு நோட்டுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஃப்ரெண்டோட சாப்பிட போனா ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், ஊர் சுத்த போனா ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள். மனைவியோட மட்டும் எப்படி நம்ம விளக்கி வச்சிருக்கிறோம் சொன்னா, அந்த நாங்கள் வந்து முதலே சொல்லிட்டா என்னால் வந்து சில விஷயங்களை பேச முடியாது, ஏன்னா வந்து கல்யாணமாகாத பிள்ளைகளும் இருக்காங்க. அதனாலதான் இதுக்கு நான் பேசும்போது சொன்னேன், தனியா இதுக்கு வச்சு கல்யாணமானவங்க மட்டும் என்ட்ரி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளார ஒன்று சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, அந்த சில நிமிடங்களுக்கு மட்டும்தான் அந்நியமாக வாழ்கிறார்கள். அதுவும் எப்ப, புள்ள வந்து புள்ளைய கட்டி கொடுக்குற வரைக்கும், அல்லது புள்ள அஞ்சு எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் வர வரைக்கும் தான், அதோட முடிஞ்சு போச்சு கதல. அதுக்கப்புறம் நீ யார், என்ன யார், எந்த விதமான விசாரணையும் இருக்காது. இங்கேதான் அவர்களது வாழ்க்கை அந்த சில நிமிடத்திற்கு அதுதான் அந்நியமாக இருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் அந்நியர்களாக ஆகிவிடுகிறார். கடத்தனமான வாழ்க்கை சகோதரர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை இஸ்லாம் விரும்பவில்லை முஸ்லிம்களுக்கு. ஏன் தெரியுமா, நீங்க யோசிக்கலாம், ஏன்டா அதற்கு இதை இன்னைக்கு இவ்வளவு பெருசா பேசுறாரு, ஏன் நீங்க கேட்கலாம். ஆம் சகோதரர், நீங்கள் அல்லாஹ்வோடு தொழுகையில் சந்தோஷமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புவதை போல உங்களது குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு திருப்தி உடையவர்களாக நீங்கள் இருப்பதை விரும்புவதைப் போல உங்களது மனைவியோடு நீங்கள் திருப்தியாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். உங்களது கணவனோடு நீங்கள் திருப்தியாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். ஏன், உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதுக்கு அல்லாஹ்வுக்கு என்னங்க சம்பந்தம் சொல்லுதா இல்லையா? கணவனுக்கு நாஸ்டா செய்யறதுதான் பரவ வேண்டுகிறேன். புரிஞ்சா அந்த மாதிரி நல்லா அப்படி தக்குவா. என் கணவனை பத்தி நான் கேர் பண்ணணும், எனக்கு என்னென்ன அவசியம், ஏன்னா எனக்கு சொல்றதை கொடுத்துட மாட்டனா அப்படிங்கிற மெட்டாலிட்டி ஆயிடுச்சு. இல்லை சகோதரர்களே, இங்க பாருங்க, ஒரு கணவனுக்கு அவனுடைய மனைவி அல்லாஹ் கொடுத்த நேமத்தா இல்லையா சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய கிஃப்டா இல்லையா? இல்லன்னு தைரியமா சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க இப்ப இங்க இல்ல, ஆனா சொல்ல மாட்டோம். பணத்தால ஒத்துக்கிறோமோ இல்லையோ சொல்லிதான், அல்லாஹ்வுடைய கிஃப்ட் மனைவி. அதே போல ஒரு மனைவிக்கு கணவன் அல்லாஹ்வுடைய கிஃப்டா இல்லையா? ஆமா, கிஃப்ட். உனக்கு அந்த கணவனோட இணக்கம் இல்லையா, விலகிட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இணக்கம் இல்லை என்றால் விலகிடுங்க, அழகிய முறையில் அழகிய முறையில வாழுங்க, இல்லையா கண்ணியமான முறையில் இருக்குது. அவ்வளவுதான் வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அழகிய முறையில் சேர்ந்து வாழுங்கள், இல்லை என்றால் கண்ணியமாக விட்டுவிடுங்கள். அப்ப ஒரு பெண் தனது கணவனை அல்லாஹ்வுடைய அருளாக கிஃப்டாக நினைப்பவள் அதை திருப்தி கொள்ளாத நிலையில் இருக்கலாமா? அதே போன்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தனக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் என்று அவன் நம்பியிருக்கானே, ஆனால் அந்த மனைவியை கொண்டு திருப்தி அடையாதவனாக அவன் இருக்கலாமா? அல்லாஹ் அதற்கு தான் சொன்னான், உடனே உடனே மன்னித்து விடுங்கள், பெருந்தன்மையாக இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம மனைவி கையில சமைச்சு அன்றாடம் சாப்பிடுறோம், நம்ம கேட்டு ருசியாவா இதை செய்ய அதை செய்ய இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி நம்ம ருசியா கேட்டு சாப்பிடுறோம். ஆனா அந்த மனைவியின் மீது எத்தனையோ பல கோபங்களை மனதிற்குள் மறைத்து வைத்துக் கொண்டவர்களாக, அவள் மீது பலவிதமான வெறுப்புகளை மறைத்துக் கொண்டவர்களாக, அவள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிக்காமல் மனதிற்குள் புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். மனதில் இருந்து இன்னும் வெளியாகல, மன்னிச்சிருந்தா வெளியே போயிருக்கும், பெருந்தன்மையா விட்டுக் கொடுத்திருந்தா மனசை விட்டு வெளியே போயிருக்கும். அதே போலதான் ஒரு மனைவி கணவனோடு வாழ்கிறார், கணவனிடத்திலிருந்து செலவுகளை வாங்கிக் கொள்கிறார், தனக்கு தேவையான உடைகளை வாங்குகிறாள், தனக்கு விருப்பமான பொருள்களை வாங்குகிறாள், தான் ஆசைப்படக்கூடிய நகை நட்டுகளை உடைகளை ஆபரணங்களை வசதிகளை கணவனிடமிருந்து பெற்றுக் கொள்கிறாள். ஆனால் கணவன் செய்த தவறுகளை மன்னிக்காமல் அவருடைய உள்ளங்களின் கோணங்களிலே மூளைகளிலே உடுக்குகளிலே கணவனின் மீது வெறுப்பிருந்து கொண்டே இருக்கிறது. கணவனின் மீது ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி அவன் திட்டிய திட்டுகள், அவன் ஏசிய ஏசுக்கள், எங்கேயாவது அவன் பேசியது செய்தது இதெல்லாம் அவருடைய மனதில் அங்கங்கே புதைந்து கொண்டிருக்கிறது. பாம்பு புந்தல பாம்பு மறைஞ்சிருக்கும் பாருங்க, கட்டச்சு கொண்டு அவன் வெளியே வரும் பாருங்க, அந்த மாதிரி மறைஞ்சிருக்கும். இதற்கு என்ன காரணம், அவர்களுக்கு மத்தியிலே அந்த தொடக்கத்தில் இருந்தே அன்பு பெருந்தன்மை விட்டுக் கொடுத்தல் நேசித்தல் என்பதன் மீது குடும்பம் உருவாக்கப்படாத காரணம். குடும்பம் அமைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் நீ விரும்பக்கூடிய பெண்ணை மன முடியுங்கள் என்று மிக தெளிவாக சொல்கிறது. நீங்கள் விரும்பிய பெண்ணை மன முடியும், விரும்பாம அத்தா அம்மா சொன்னாங்க என்பதற்காக மட்டும் ஒரு பெண்ணை மன முடிக்காது. என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் அப்படின்னு சொன்னார். பெண்மணி சஹீஹ் புகாரில அதுக்குமே ஒரு பாடம் இருக்கு. ஆனா அந்த பாடத்துல அங்க சொன்னா நம்மள வருவீங்க சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் ஜாகிர்களா பெரும்பாலும் நீங்க கிடையாது, பொதுவாக மக்களை பெற்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படத்தில் அந்த பெண்மணி தன்னை அன்பளிப்பாக தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி வஹப்து நஃப்ஸீ லக, என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்தேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபஸ்ஸபன் நஃப்ரா ஃபீஹா ஃபஸஅதஹா, நபி அவர்கள் அந்த பெண்ணை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார்கள். ஃபலம் துஜிபுஹு, ஹதீஸுடைய நேரடி வாக்கு, அந்த பெண் நபியை கவரவில்லை. அதாவது நபியினுடைய கண்களை ஈர்ப்பாக அந்த பெண்ணின் தோற்றம் இல்லை, நேரடி தமிழாக. நபி அவர்கள் அமைதியானார்கள். இதற்கிடையில் சபை முடிய போகிறது, கலைந்து செல்கிறார்கள் மக்கள் கூட்டம். அந்த பெண்மணி நிற்கிறார், அங்கே ஒரு நபித்தோழர் அமர்ந்திருக்கிறார், எல்லோரும் கலந்து சென்று விடுகிறார்கள் ஒருவருக்கு ஒருவராக. நபி அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அந்த பெண்ணுக்கு என்ன பதில் சொல்வது? அங்கே ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அமர்ந்திருந்தவர் இறுதியாக, அல்லாஹ்வுடைய தூதரே, சகோதரர்களே, இதைத்தான் நான் பலமுறை சொல்லிக்கொண்டே வருகிறேன். பகத்துக்காக வாழாதீர்கள், பந்தாவுக்காக வாழாதீர்கள், பிறருக்காக வாழாதீர்கள். உங்களது யதார்த்த உணர்வுகளோடு ஹலாலோடு ஹலாலாக வாழுங்கள். உங்களது ஹலாலான ஆசைகளை கேட்டுப் பெறுங்கள், உங்களது ஹலாலான ஆசைகளை சொல்லிப் பெறுங்கள், உங்களது ஹலாலான ஆசைகளை தேடிப் பெறுங்கள். ஹலால் தானாக வந்தாலும் சரி, அதை விட்டு விரட்டு ஓடுங்கள். ஹலால் எல்லா வழிகளுக்கு தானா வந்து வேற எனக்கு ஓடி, ஹலால் அதை கேட்டுப் பெறுங்கள், தேடிப் பெறுங்கள், ஆசை வைத்துப் பெறுங்கள், எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். இன்றைக்கு நம்ம ஹலால் சொன்னால் வெட்கப்படுவோம். இப்ப உங்க போயிட்டு எடுத்துட்டாங்க தாத்தா சொன்ன, இப்ப நான் உங்களுக்கு ஒரு 20 வயசு கொண்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? குடும்பத்துல பிரச்சனை கலக்குறாரு, ரெண்டு மூணாவது ஏயா உனக்கு வியவஸ்தை இல்ல, 70 வயசு கடவுளுக்கு போய் 20 வயசு கூட கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க. அவருக்கு 20 வயசுல பேசிருக்கியா? வியவஸ்தை இல்ல உனக்கு, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லுவீங்கல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் புகாரில இருந்து ஒரு ஹதீஸ் சொல்றேன், அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு பாருங்க. உப்புமா நபி அல்லாஹ் அன்ஹு, நீங்க புகாரி எழுதுறீங்கல்ல, கைப்பற்றிக்கிறீங்கல்ல, நான் சொல்றதுக்கு நீங்க சாட்சி. அந்த அவர் புகாரி கைப்பற்றிக்கிறார், ஏன்னா புகாரி கிட்டாலும் அவர் தான் வெளியிடுறது. கண்ணி கழியாத ஒரு கண்ணி வாலிப பெண்ணை நான் உனக்கு மனம் முடித்து தரட்டுமா? அவள் உனது வாலிபத்தை மீட்டுக் கொடுப்பாள், உனது மகிழ்ச்சியை உனக்கு மீட்டுக் கொடுப்பாள், உனக்கு வேண்டுமா என்று கேட்கிறார். இப்ப ஓகேவா? என்ன இப்ப ஓகேவா? ஓகேவா? பயந்தாங்க எப்படி பயப்படுறாரு சொல்லுங்க பாருங்க. யதார்த்தத்தோடு வாழ்ந்தார்கள், யதார்த்தமாக வாழ்ந்தார்கள். ரியாலிட்டி லைஃபினுடைய யதார்த்த வாழ்க்கை ஆசைகள் இருக்கும். ஏன் எத்தனை சகாபாக்கள் 70 வயசுல கல்யாணம் பண்ணிருக்காங்க தெரியுமா, பிள்ளை பெற்றிருக்கிறார்கள் தெரியுமா. இன்றைக்கு காப்பீர்களோட கலந்து 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 நம்ம சுடுவது செய்யற பாய்கள்லாம் இவங்க எல்லாம் உண்மையிலே சுடுவதே செய்யல. நான் சொல்லுவேன், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்கட்டும், எல்லாரையும் பாதுகாக்கட்டும். எல்லாத்துக்குமே நம்ம வயசு ஒன்று திட்டமிட்டு வச்சிருக்கிறோம். உள்ள பத்துக்கிறதா 40 வயசுக்குள்ளார முடிச்சிருக்கோம். பொம்பளைங்களா அவங்க 35 வயசுக்குள்ளார புள்ள கத்துக்கணும் இல்லையா. இன்னைக்கு நமது மனைவிகள் நமது சகோதரிகள் எத்தனை பேர் 40 வயசாச்சு கணவனுக்கு ஆசை புள்ள பத்துக்கணும்னு சொல்லிட்டு என்னங்க சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுலாம், என்ன இது முதல் பிள்ளைக்கு 10 வயசாச்சுங்க 15 வயசாச்சுங்க காலேஜ் போறாங்க இப்ப போய் புள்ள பத்துக்கணும்னு சொல்றீங்க வெக்கமா இல்லையாங்க. அனுப்பாகும் மனைவிக்கு புள்ள பத்துக்கு ஆசைப்படாட்டி ரோட்ல போற முடியாது புள்ள பத்துக்கு ஆசைப்படணும். என்ன புள்ளைய போய் ஆஸ்பத்திரி இல்லையா வாடகை வீட்டுக்கு வர முடியும். பாருங்க 60 வயசுல போய் ஒரு 18 வயசு பெண்ண கல்யாணம் பண்ணா இந்த ஊர்ல என்ன வச்சிருக்கீங்க, தினம் பண்ணவன விட்டுவாங்க அவன கல்யாணம். யார தினம் பண்ணுவா பாத்தீங்க, சும்மா என்னங்க வாழ்க்கையில ஏதோ தவறு செஞ்சுதான் போங்கடுவாங்க. ஆனா 60 வயசுக்கார போய் ஒருத்தர் 18 வயசுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வந்தார்னா அவனை அவனை கல்லால அச்சே போடுவான், ஊரை விட்டு ஒதுக்கே வச்சுவான் இல்லையா. சொல்லுங்க சொல்லுங்க நீங்க செய்வாங்களா இல்லையா. இன்னைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 60 வயசுல போய் ஒரு 20 வயசுக்குள்ளார உள்ள ஒரு அன்சாரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வரா. யாரு யாரு அபூபக்கர் யாரு? அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களது ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அவரை நீங்க ஏத்துக்கலன்னா என்ன லாயிலா இல்ல முகமது ரசூலா கேள்விப்பட்டிருக்கோம், அவரை எப்படி நீங்க ஏத்துக்கிறது? அவரை நீங்கள் நபியினுடைய நண்பராக இந்த உம்மத்தின் மூத்த முதல் முமினாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்க ஈமானை ஏற்றுக்க மாட்டார். அவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரது வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஏன் அபூபக்கர் உனக்கு 60 வயசு ஆகுது, இந்த வயசுல போய் நானே இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன் சிரமத்தில் இருக்கிறேன், எனக்கு நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு, நேரம் கொடுக்க வேண்டியிருக்குது, நீ போய் இந்த வயசுல போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு நாங்கள் ரசூல் சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் என்ன உங்களுக்கு வேலை தானே, உங்க பிள்ளைய கவனிக்கணும், பேரனை கவனிக்கணும், பேச்சையை கவனிக்கணும், நீங்க போய் கல்யாணம் பண்ணலாமா? அப்ப என்ன பண்றதுங்க, கல்யாணம் பண்ணாம என்ன செய்யறது? வாழ்க்கையின் நிலையை நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. நான் இடையில ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தா அங்க இருந்து திருப்பிக்குள்ள இருப்போம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், யதார்த்த வாழ்க்கை. அப்ப ரசூல் அந்த பெண்ணை பார்த்தாங்க, வேலையும் கீழே பார்த்தாங்க, அப்படியே இருக்கு. அவர்களை அந்த பெண் கவரவில்லை. இப்ப அந்த உட்கார்ந்து இருந்த சஹாபி ரொம்ப சிம்பிளா ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த பெண்ணில் உங்களுக்கு தேவை இல்லை என்றால் நீங்கள் அந்த பெண்ணை எனக்கு மனம் முடித்து தரலாமே அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணியை பாருங்க ரசூலுல்லாஹ் இவர் சொன்னவன அந்த பெண்மணியை பாக்குறாங்க, அவங்க அப்படியே சைலண்டா இருக்காங்க. நம்ம ஊர் பெண்மணி அந்த உனக்கு வேணும்னா சொல்லு, சொன்ன நீ என்ன ஊருக்கு என்ன கட்டிக்கிறது, நீ ஏதோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு உன்ட கேட்டு பெரிய வக்காலுக்கு வாங்குற சொல்ல. அவர்களை பொறுத்தவரை ஹலாலான வாழ்க்கை, அவர்களை பொறுத்தவரை என்ன தேவை, ஹலாலான வாழ்க்கை. நபி பார்த்தாங்க அந்த பெண்மணிய, அந்த பெண்மணி தமது மக அமைதியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏப்பா கல்யாணம் பண்ண சொல்லி என்னப்பா சொத்து வச்சிருக்க, நம்ம கேட்கிறோமா இல்லையா. இன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டாரு, நான் வந்து வெல் டெவலப் ஃபேமிலியா பாக்குறேன், நல்ல பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொன்னாரு. நான் சொன்ன ஃபுட்பால் கிரவுண்ட் வேணா இருக்கு அவங்க வீட்டு பக்கத்துல, அதை வேணா எழுதி வாங்கிக்கோங்க, கார்பரேஷன் ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு அதை வேணா எழுதி வாங்கிக்கோங்க. எல்லாம் வெல் டு டெவலப், வெல் டு என்ன சொல்றது, வெல் டு டூ, எல்லாம் பணக்காரன் எல்லாத்துக்கும் ஒரு ஆசையா படத்து பணக்காரங்களுக்கும் படுத்து மாட்டேன். நீதா பணக்காரன் ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ண, கல்யாணம் பண்ணி வையன் உன் பிள்ளைக்கு, நீயும் பணக்காரன் கல்யாணம் பண்ண எனக்கும் பணமா இருக்கணுமா, என்னென்ன இது சரி ஒரு ஏழை ஆசைப்பட்டா என் பொண்ணு ஒரு பணக்கார குடும்பத்துல கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமே ஆசை, ஒரு நியாயமான ஆசை சொல்லலாம். ஒரு ஏழை பையன் கல்யாணம் ஆசைப்பட்டான், ஒரு நல்ல டெவலப்பான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணா நம்ம லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு அவன் ஆசைப்பட்டா அது ஒரு நியாயமா ஏற்றுக்கா உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா இவரே பணக்கார, இவர்கிட்ட இருக்கிற பங்களாவே அவ்வளவு பெருசு, இவர் என்ன ஆசைப்படுறாரு என் பொண்ண பணக்கார இடத்துலதான் கட்டி கொடுக்கும். அதே போல இவர் பொண்ணு எடுத்தாலும் பணக்கார இடத்துலதான் வாழ்க்கையினுடைய அர்த்தமே தெரியாதவர்கள், அன்புக்கு விலை போட தெரியாதவர்கள். சரி விடுங்க, அப்ப கமிஷன் என்னப்பா சொத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி யார சொல்றதா சொத்தா என்கிட்ட என்னங்க இருக்கு சொத்து ஒண்ணுமே இல்ல சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லையா எப்படிப்பா கல்யாணம் பண்றது மகள் கொடுக்கணுமாப்பா யார சொல்ல அப்படி பார்த்தாரு யார சொல்ல கை வச்சிருக்கேன் கைதி கைதி கட்டிருக்காரு கைதி யார சொல்ல அந்த கைதி இருக்கிறாரு நீ இது அவளுக்கு முடிஞ்சுட்டா நீ என்ன கட்டுவ அவளுக்கு எதார்த்தமா பேசுறாங்க பாருங்க அவளுக்கு நீ இதை கொடுத்து விட்டால் நீ என்ன கட்டிப்பார் நீ கட்டிக்கிட்டா அவளுக்கு என்ன செய்யற ஏன்னா மகளிடம் கொடுத்தாச்சுல சம்பாதிச்சுக்கோ மகளிச்சு கொடுப்பான் இந்த போய் எழுதிடுவான் எங்க பாரு எழுதிருக்கிறாரு கேட்டத என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை வேற பயமுறுத்திருச்சிருக்கான் மகளுக்கு கொடுத்தா தலா கொடுத்துருவான். அதனால சில சமயத்துல போய் நம்ம சகோதரர் சொல்லுவாங்க மகன் கொடுத்தா திரும்ப என் மனைவி வாங்கவே இல்லை அழுது ஓடி விட்டாரு என்னடா சொல்ல பயமுறுத்தி வச்சிருக்காங்க ஏன்னா தலாக்கு கொடுத்தாதான் அந்த நேரத்துல மகளை பத்தி பேசி பேசி ஒரு காலகட்டம் மாட்டதுனால இன்னைக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு. அப்ப அப்படி சொன்னோட சரிப்பா கூட்டுல போய் பாரு ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு மோதிரமாக ஏதாவது கிடைச்சா கொடுத்து வைப்பா தெரியும். அவரும் போய் வீட்டுல தேடி 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 பார்த்தாரு கூட்டம் ஒண்ணுமே கிடைக்கும். நம்ம வீட்டுல உள்ள ஒரு சாப்பு இருக்கிற சாமான வச்சாலே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன பேனு டீப் லைட்டு ஏசி அந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு சாமான் எல்லாம் வச்சா ஒவ்வொரு எப்படியா எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு 50,000 ரூபாய்க்கு சாமான் இருக்காதா. அவர் சொன்னாரு தேடி தேடி பார்த்தாரு சொன்னார் ஒரு இரும்பு மோதிரத்தின் அளவு கூட காசு சொன்னார் சொல்றாரு பொங்கு நிக்கிறது கல்யாணம் பண்ணிட்டு தான் போவார் சொல்லிட்டு மாப்பிளம் ஒத்தகார இருக்கிறார் கல்யாணம் பண்ணிவிங்க சொல்லிட்டு என்ன செய்ய ரசுல்லா காசுல இருந்த ரசுல்லா மகாவிருப்பாங்க கடைசியில ரசுல்லா கேட்டாங்க மைடியர் குரான் மனப்பாடமா ஏதாவது தெரியுமான்னு கேட்டாங்க இந்த முதல்லயே கேட்கலையே யார சொல்லலா சப்பிக்கிறாங்க தெரியும் அது தெரியும் இது தெரியும் எனக்கு அப்போது போதுப்பான் இதை நீ அவங்களுக்கு மனப்பாடமா கத்து கொடுத்துரு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது சந்தோஷமா போயிருப்பான். அவர்கள் வறுமைக்காக வாழ்ந்தார்கள் எனவே அவர்களுக்கு வறுமை ஒரு பிரச்சனை இல்லை. அவர்கள் அன்புக்காக வாழ்ந்தார்கள் எனவே அவர்களுக்கு ஆடம்பரம் ஒரு பிரச்சனை இல்லை. அவர்கள் பாசத்திற்காக வாழ்ந்தார்கள் எனவே பகட்டு வாழ்க்கையில் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அல்லாவுக்காக வாழ்ந்தார்கள் எனவே இந்த பங்களா காரு வசதி பணம் இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர்கள் அப்படித்தான் வாழ்க்கையை விட்டார்கள். அதே போலதான் பெண்களா இருந்தா எதுக்கு இந்த விஷயத்தை சொன்னா அங்கிருந்து வந்த உங்களுக்கு மனம் ஒப்பிய பெண்ணை மட்டுமே வர முடியும். அதனாலதான் வந்து சகாபாக்கள் பல முறை சொன்னாங்க நான் அந்த பொண்ணை கல்யாணம் பெண்ணு பேசிருக்கிற சொல்லா கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரசூலா சொன்னாங்க எல்லாம் சரிதான் நீ போய் ஒரு தடவை பாத்துக்கப்பா பாத்ததுக்கு தடவை முடிவு செய்வானா ஏன் மிக தெளிவாக சொன்னார்கள் அது உங்களுக்கு மத்தியிலே அன்பை உருவாக்கும் நிரந்தரமாக என்று சொன்னார்கள். சில ஊர்கள் பல ஊர்கள் காட்டவே மாட்டாங்க கடைசியில் நெருக்கடியை கொண்டு வந்தால் ஹலாலுடைய ஆற்றல் திறந்துவிடும். இன்னைக்கு ரெண்டு பேரும் ஜோடியா கல்யாணத்துக்கு முன்னாடியே சுத்தாச்சு இல்லையா ஹலாலா ஒரு தடவை பார்த்துக்கிறதுக்கு அனுமதி கொடு என்று இஸ்லாம் சொன்னது அதை கொடுக்கல. இப்ப கடைசியில் என்ன ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பேசின உடனேயே ரெண்டு பேரும் ஜோரம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இதான் ஹலாலிலே நெருக்கடியை நீங்கள் கொண்டு வந்தால் ஹலாமுடைய வாசல் திறந்து. அப்ப கல்வியத்துக்குரியவர்களே அதே போலதான் பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை மனமா உங்களுடைய முழு மனதோடு அந்த மாப்பிள்ளையின் மீது உங்களுக்கு பிரிய வராதவரை நீங்கள் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளாதீர்கள் என்று மாற்றம் சொல்கிறோம். ஏதோ எங்க அப்பா அம்மா விரும்பிட்டாங்க நான் கடித்தேன், அதனாலதான் கடைசி வரைக்கும் சந்தோஷம் இல்லாம வாழ்ந்த. சரிங்க, இப்ப சில பேர் கேட்கலாம், அதுல இப்படித்தான் எங்களுக்கு லைஃப் ஆரம்பிச்சு, இப்ப என்ன அதற்கு சேருதுன்னு சொல்ல. நான் எதுகிட்டையும் கேட்கல எங்க அத்தா அப்படின்னு கணவனும் சொல்ல, அதே போல மனைவியும் சொல்ல, இப்ப என்ன செய்வது, அதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. கடைசியை சொல்லுமா இப்ப சொல்லிடுவோம், கடைசியை சொல்லுவோமா. அப்ப ரசூலுல்லாஹி இஸ்லாத்தில் பெண்களுக்கு இதை தெளிவாக சொன்னார். இதே சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ் எவ்வளவு செல்ல தெளிவா வந்து மஸ்ஜிதுல நேரா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பெண்களுக்கு தைரியம் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அப்படியே ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு பின்னாடியால ஒரு சுத்திட்டே இருப்பான் வயதான கேள்வி யார அந்த பொண்ணு கேப்பான், சொல்லு 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 சொல்லிட்டு என்ன பண்ணும். அதுக்கு முன்னாடியே மிரட்டி அரட்டி உருட்டி குத்தி புஞ்ச பழுந்து நான் போட்டு வச்சு எல்லாம் உண்மையை பறிச்சு சொல்லு 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 நடக்குதா இல்லையா, இன்றைக்கு நடக்குதுதா இல்லையா. இதுல செலவு இருக்குது, அஞ்சு வயசுலயே பிள்ளைக்கு மாப்பிள்ள பிள்ளைக்கு பொண்ணை எழுதி வச்சுருவாங்க, முடிஞ்சுக்காது அவ்வளவுதான். தலையெழுத்து எழுதுற மாதிரி விதி எழுதுற மாதிரி எழுதி வச்சுருவாங்க. அதுக்குன்னு கரெக்டா இந்த பாருங்க சாப்பிட்டு அஞ்சு வயசு இல்ல, கல்யாணம் பண்ணும் போதே கூட என் பிள்ளைய உணர்த்தான் உன் பிள்ளைய எடுத்தா ஆம்பளை புள்ள பிறந்தா இப்படி கும்பளை புள்ள பிறந்தா இப்படி அதெல்லாம் எழுதி வச்சுருவாங்க, முடிஞ்சுக்காது. அதுக்கு பிறகு அந்த இருவரும் படித்து வளர்ந்து வரும் பொழுது அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் எதுவாக மாறினாலும் சரி எந்த உரிமையும் கொடுக்கப்படுவதில்லை. தலைவிதி எழுதின மாதிரி இதை தான் செஞ்சாகணும், அதற்காக என்ன விலை கொடுத்தாலும் சரி. அந்த ஊர்ல ஒரு பொண்ணு ஓடி போச்சு, நான் சொல்ற சம்பவத்தை சொல்லிக்கிறேன், ஏன்னா வேதனைக்காக சொல்கிறேன். ஓடி போயிடுச்சு வீட்டுல இந்த மாதிரி பிடிக்காத ஒருத்தனை பேசி வச்சுருக்காங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லி ஓடி போய் இன்னொரு முஸ்லீம் பையனோட கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி அடிச்சு உதச்சி அந்த பையனை தூக்கொண்டு போய் எங்கேயோ போட்டு அந்த பொண்ணை இழுத்து வந்து ஏற்கனவே பேசி வச்சிருந்தாங்க பாருங்க. அவனுக்கு தலாக்கு நடக்கல, ஒண்ணும் நடக்கல, அப்படியே தலாக்கு விட்டாலும் இந்த தலாக்கு செல்லுபடி ஆகுமா? ஒருத்தர் அடிச்சு உதச்சி வாங்கின தலாக்கு இதெல்லாம் இன்று எங்கோ நடக்கவில்லை, முஸ்லிம் சமுதாயத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி அப்படியாமா உனக்கு பிடிக்கலையாமா அவரை விட்டுருமா, அந்த நிக்காக செல்லக்கூடிய கவலைப்படாது. இனி நீ விரும்பிய ஆணை நீ மனம் முடித்துக் கொள்ளலாம், மண் கிழி மண் சி உனக்கு கிடைச்சிருச்சுமா, உன் வழியுடைய ரைஸ் இனிமே செல்லாதுமா, எந்த தந்தையும் எந்த சமயனும் உன்னை கட்டுப்படுத்த முடியாதுமா, நீ விரும்பி அவரை தேர்ந்தெடுத்து மனம் முடித்துக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்களாலும் அந்த பெண்ணுக்கு அனுமதி கொடுத்தார். இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள இருக்கோம். அப்ப இன்று நம்முடைய வாழ்க்கை திரும்ப வருவோம் ஆரம்பத்தில் தொடங்கி எடுக்க நம்முடைய மனைவிமார்களிடத்திலே அமருவோம், அமர்ந்து என் அன்பான மனைவியே சொல்லலாமா வேணாமா, வெக்கமா இருக்கிறது வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாம என் அன்பான மனைவியே என்ன செய்து நல்லா இருக்கீங்களா, சோக்கியமா இருக்கீங்களா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா, உங்களுடைய மனதை காயப்படுத்திருந்தா, என மன்னிச்சிருந்த அப்படின்னு சொல்லலாமா வரணும், கண்டிப்பா சொல்ல. ஏன் அடியார் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அடியார் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நீங்க முதல்ல என நீங்க ஆண்டு அல்லா சொல்ல, நம்ம முதல்ல நம்முடைய பெருந்தன்மையை காட்ட வேண்டும். மனம் விட்டு பேசும், என்னத்துல உனக்கு என்ன பிடித்திருக்கிறது, என்ன பிடிக்கவில்லை சொல்லு, நமது வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விட்டு கொடுத்து இன்பமாக அமைப்போம். நீங்க இப்படி சொல்லி பாருங்க, அதோட ஒரு காலத்துக்கு தந்தை இப்படி பெரிய வார்த்தையை தான் சொல்றீங்களே சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. நல்ல மனைவியாக இருந்தால் இப்படி குற்றங்கள் சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ண உங்களை, உங்களுக்கு உங்க மனசை நான் என்ன நோவ எடுத்த நீங்க சொல்லுங்க, இறங்கி வந்துடுவாங்க சரியா. அதற்கு பிறகு இருவரும் பேசுங்கள், இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து பாருங்கள். என புரியாம தான் வாழ்ந்து போயிட்டு, என்னுடைய கணவனுக்கு என்ன ஆடை பிடிக்கும், என்ன உணவு பிடிக்கும், அவனுக்கு என்ன மாதிரியான அலங்காரம் பிடிக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே ஒரு மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது போன்று ஒரு ஆண் மனைவிக்கு மட்டும் நேரம் கொடுக்கவில்லை, விட்டுட்டு நம்ம இணைவோம் நம்முடைய மனைவிமார்களோடு. அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கை யாருக்காக நாம் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு அறப்பு பொருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இணக்கமான வாழ்க்கையில் தான் இபாதத்துகள் இன்பமாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, நீங்கள் உங்களது மனைவிமார்களோடு சந்தோஷமாக இல்லை என்றால், அல்லது அன்பு சகோதரிகளே நீங்கள் உங்களது கணவனோடு சந்தோஷமாக திருப்தியாக இல்லை என்றால், உங்களது குடும்ப வாழ்க்கை உங்களது இபாதத்துடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீங்கள் அடைய முடியாது. நீங்கள் தாழ்ந்து தொடர்ந்துட்டே இருந்தாலும் சரி, புராணம் மூடாமல் ஓதிக்கிட்டே இருந்தார், உங்களுடைய ஒரு பக்கம் சார்ந்தார், உங்களது ஒரு பக்கம் சாதிதான் இருக்கீங்க. இபாதத்தை கொண்டு மட்டும் அல்லாவை நெருங்கி விடலாம், அல்லது இபாதத்து தான் அல்லாவை நெருங்குவதற்குண்டான ஏற்றமான வழியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்திலே சந்நியாசத்தை அவன் நமக்கு அனுமதித்திருப்பான், அதை வரவேற்றிருப்பான். இருக்கா இருக்கா அனுமதி இருக்கிறதா? ஏன் இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹுடைய சுதர்சுனாரை சொன்னார்கள், உங்களிலே ஈமானிலே சிறந்தவர்கள் குணத்தால் சிறந்தவர்கள், உங்களிலே ஈமானில் முழுமையானவர்கள் குணத்தால் சிறந்தவர்கள், உங்களில் மிக உயர்ந்தவர்கள் யார்? தனது மனைவிமார்களிடத்திலே யார் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார் யாரையோ மன்னிக்கிறோம் இல்லையா, ஏன் நமது மனைவியின் குறைகளை நாம் மன்னிப்பதில்லை? யார் யாரிடத்திலையும் நம்ம அன்பா பேசுறோம், குழந்தை பேசுறோம், மரியாதையா பேசுறோம், நிறைய நேரங்கள்ல நம்முடைய விருப்பத்தை விட அவர்களுடைய விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். ஏன்? நாம் அதை நம்மோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, நமது பசிக்கு உணவை சமைத்து தரக்கூடிய, நம்முடைய அழுக்கு ஆடைகளை நமக்கு துவைத்து தரக்கூடிய, ஏன் அடுத்து நம்முடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே நமக்கு துவா செய்வதற்காக நமக்கு நமது சந்ததிகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த மனைவிமார்களை நாம் ஏன் மன்னிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை இப்படி கசப்போடு தொடர வேண்டும்? சொல்றது புரியுதுங்களா? கேட்கறது புரியுதா? யார் யாரையும் மன்னிக்கிறோம், ஏன் மனைவியை மன்னிப்பதில்லை? அதே போல சகோதரிகளுக்கு சொல்கிறேன், உலகத்திலே நீங்கள் யார் யாருக்கும் உங்களது விருப்பங்களை உங்களுடைய தேவைகளை விட்டுக் கொடுக்கிறீர்கள், யார் யாருடன் நீங்கள் இணங்கி போகிறீர்கள், உங்களை கட்டிய கணவன் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத், அவனிலே அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை அமைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் சொன்னார்கள். அன்சாரி பெண் ஒன்று கேட்ட போது நிறைய வாக்கு விஷயங்களை கேட்டாங்க. அன்சாரி பெண் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இவ்வளவு நீ இபாதத்திலையும் வாக்கு விஷயங்களையும் ஈடுபாடா இருக்கிறியமா, உன்னுடைய கணவனிடத்திலே நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டார். அப்போது அந்த பெண்மொழி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய திருப்தியை அடைவதிலே நான் எந்த குறையும் வைப்பதில்லை. அப்போது நபி அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், சரிமா நீ சொல்வதை நான் கேட்டுக் கொள்கிறேன், நான் சொல்வதையும் நீ கேட்டுக்கொள், உனது கணவன் உனக்கு சொர்க்கமாக இருப்பான் அல்லது நரகமாக இருப்பான். அதாவது நீ அந்த கணவன் உன் மீது திருப்தி கொள்ளும்படி நடந்து கொண்டால் அவன் உனக்கு சொர்க்கமாக அமைந்து விடுவார், நீ சொர்க்கம் செல்வதற்கு அவன் காரணம். அவன் உன்னை கோபிப்பதற்கு அதிர்ந்து கொள்வதற்கு காரணமாக நீ நடந்து கொண்டால் நீ நரகம் சென்று விடுவாய். பாருங்கள் சகோதரர்கள் சகோதரிகள், இப்படிப்பட்ட ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய இபாதத்துகளோடு மட்டுமல்ல, இபாதத்துகளுக்கு நாம் கொடுக்கின்ற கவனம் அக்கறை முக்கியத்துவம் இந்த அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாலிபர்கள்ட்ட அந்த ஒரு ஈடுபாடு பெருமளவு இன்னும் வரணும். தொழுகையில அதே போல சப்பை அவ்வல்ல தக்பீர் தஹ்ரீமாடு சொல்கிறது, ஹஜ்ஜுக்கு போறது, உம்ராக்கு போறது, குர்ஆன் ஓதுறது, தாடி வைக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஈடுபாடுகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆனால் அவர்களது குடும்ப வாழ்க்கையில் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையின் தத்துவங்கள் யதார்த்தங்கள் தெரியாத காரணத்தால் நிறைய பிரச்சனைக்கு ஆளாகிறார்கள். மனைவியை எப்படி சமாளிப்பது, அவளை எப்படி மார்க்கத்திற்கு கொண்டு வருவது, இப்படிப்பட்ட அந்த அன்பை வெளிப்படுத்தாமலே கட்டளைகளை கொண்டே காரியங்களை நடத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது எங்க நடக்கும்? ராஜாவுடைய அரண்மனையில் தான் நடக்கும். வீட்டில் நடக்குமா? வீட்டில் அன்பினால் தான் நடக்கும், விட்டுக் கொடுத்தல் பாசத்தினால் தான் நடக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய இல்லறங்கள் இனிமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். அது ஒழுகிற குடிசையில வாழ்ந்தாலும் சரி, ஏசி போட்ட அறையில வாழ்ந்தாலும் சரி, வகை வகையான உணவுகளை சாப்பிட்டாலும் சரி, இல்லை வாழ்நாளெல்லாம் ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் உணவு என்று வாழ்ந்தாலும் சரி, நம்முடைய குணங்களை மாற்றுவதன் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியிலே நம்முடைய அன்புகளை முழு, அதாவது அன்புகளை அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அன்புக்கு முதலுரிமை கொடுத்து, அன்புக்கு முன்னுரிமை கொடுத்து, அன்பை வைப்பதன் மூலமாக, மன்னிப்பதன் மூலமாக, விட்டுக் கொடுப்பதன் மூலமாக அந்த இனிமையான இல்லறத்தை அமைக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இனிமையான இல்லறம் கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கிறார். நம்முடைய மகிழ்ச்சியை சாலிஹான மனைவியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது போன்று நல்ல குணமுள்ள கணவனிலே ஒரு பெண்ணுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குவோம். அதற்கு நம்மை நாம் கொஞ்சம் மாற்றுவோம். ஹலாலான விஷயங்களிலே வெட்கப்படாதீர்கள். திரும்ப சொல்கிறேன், ஹலாலான விஷயங்களில் வெட்கப்படாதீர்கள். ஹராமை விட்டு வெகு தூரம் சென்றுவிடுங்கள். உங்களது குடும்பத்திலே உங்களுக்கு வயது என்னவானாலும் சரி, உங்களது மனைவிமார்களோடு நீங்கள் அந்நியோனியமாக நெருக்கமாக இருப்பதிலே வெட்கப்படாதீர்கள். அதற்கு எந்த தடையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களது சிந்தனையில் உள்ள தடை, உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், இவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து விடுங்கள். அதுபோன்று உங்களது பிள்ளைகளோடு, அவர்களுக்கு என்ன வயதானாலும் சரி, அவன் பிள்ளை பெற்று அவன் பேரெடுத்தாலும் சரி, உங்களுக்கு அவன் பிள்ளை, அவனோடு கட்டி அணைத்து கழுவி பிள்ளையே மகனே மகளே என்று சந்தோஷமாக சலாம் சொல்லி கை கொடுத்து முத்தமிட்டு கட்டி அணைத்து அவர்களை வரவேற்கு. அவர்களை சந்திக்க நீங்கள் செல்லலாம், நீங்கள் அவர்களை அழைக்கலாம். பெற்றுவிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு நசீபை தருவானாக, தௌஃபீக்கை தருவானாக. நமது குடும்பங்களிலே ஏற்பட்ட பிளவுகளை, கசப்புகளை, இன்னும் மனஸ்தாபங்களை எல்லாம் போக்கி மகிழ்ச்சியான நல்ல இனிமையான குடும்ப வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அமைத்து தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.